الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، خصنا بخير كتاب أنزل وأكرمنا بخير نبي أرسل وأتم علينا النعمة بأعظم منهاج شرع منهاج الإسلام. وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، فبلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم فيما صح عنه: هذا رمضان قد جاء تفتح فيه أبواب الجنة وتغلق فيه أبواب النار وتغل فيه الشياطين، بعدا لمرء أدرك رمضان فلم يغفر له، إذا لم يغفر له فيه فمتى، أو كما قال صلى الله عليه وسلم. غني تركريه الله نلديارف لي سنجيان رمضاني نام اللام إذر بارتو كندر كروم ولها تنوديه ورو فهديل إندك رمضان آرم بيتي مدن نوم بيم توينجي بتارهل. நாம் அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த இரவு ரமதானுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தினுடைய முதல் பகுதியே அல்லாஹுடைய ரஹமத்தை, அல்லாஹுடைய அருளை நமக்கு கொண்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை மூன்று பகுதிகளாக பிரித்து அதனுடைய முதல் பகுதி ரஹமத்துடைய பத்து என்பதாக சொன்னார்கள். ஆக ரமதானுடைய மாதம் வருகிற போதே அது ரஹமத்தை அள்ளி கொண்டு வருகிறது, அல்லாஹுடைய அருளை நிரப்பி கொண்டு வருகிறது. அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியும். அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் இயங்க முடியும். ஆக இந்த உலகம் அல்லாஹுடைய அருளை கொண்டுதான் இயங்குகிறது. அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய அருள் இல்லை என்று சொன்னால் ஒரு அணுவும் கூட அசைய முடியாது. அப்பேற்பட்ட அல்லாஹுடைய அருள் நிறைந்த அந்த ரமதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் முழுமையாக விளங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பெரியார்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் இரண்டு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹுடைய ரஹமத்தை ஒருவன் முழுமையாக புரிந்து கொண்டால் அவனுடைய ஈமானில் பாதி முடிவடைந்து விடுகிறது. அல்லாஹுடைய அதாபை ஒரு மனிதன் முழுமையாக புரிந்து கொண்டால் அவனுடைய ஈமான் முற்றிலுமாக முடிவடைந்து விடுகிறது. ஆக அல்லாஹுடைய ரஹமத்தையும் புரிய வேண்டும், அல்லாஹுடைய அதாபையும் விளங்க வேண்டும். இந்த இரண்டையும் விளங்குவதற்கு பெயர் தான் ஈமான். அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமானது அதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றியும் பயமுறுத்துவார்கள். நம்முடைய முன்னோர்களிலே ஒரு பெரியார் இவ்வாறு சொன்னார்: நாளை மறுமை நாளிலே அல்லாஹத்தாலா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்தார், என்ன வாய்ப்பு, என்னை பார்த்து அல்லாஹ் இப்படி சொன்னார், உன் விஷயத்திலே தீர்ப்பளிப்பதற்கு நீ விரும்பினால் நான் தீர்ப்பு செய்கிறேன், உன்னை விசாரித்து நான் தீர்ப்பு செய்கிறேன், அல்லது நீ விரும்பினால் உன் தாய் உன் விஷயத்திலே தீர்ப்பளிக்கட்டும் என்று எனக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தார். அதாவது நீ விரும்பினால் நானே தீர்ப்பளிக்கிறேன் உன் விஷயத்தில், நீ விரும்பினால் உன் தாய் தீர்ப்பளிக்கட்டும், உன்னுடைய பாவங்கள் என்ன, உன்னுடைய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் தீர விசாரித்து உனக்கு எது தகுதியோ அதை உன் தாய் முடிவு செய்யட்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நான் என் தாய்க்கு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்விடம் தான் அதிகாரத்தை கொடுப்பேன். காரணம், என் மீது என் தாயை விட அல்லாஹ் தான் கருணை மிக்கவன், என் மீது என் தாயை விட அல்லாஹ் தான் இரக்கமுடையவன். ஒருவேளை என் தாய் கூட என்னை விசாரிக்கிற போது நான் அவளுக்கு இழைத்த ஒரு குற்றத்தின் காரணமாக எனக்கு நரகத்தை தீர்ப்புளைத்து விடலாம், ஆனால் என் ரப்பு ஒருபோதும் எனக்கு நரகத்தை தீர்ப்பு செய்ய மாட்டான். எனவே அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் கூட
என் ரப்பைத்தான் நான் தேர்வு செய்வேன் என்பதாக ஒரு பெரியார் சொன்னார்கள். ஒரு பிரபலமான சம்பவம் வரலாற்றிலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு பெரிய கொடுங்கோலன், சஹாபாக்களை கொலை செய்திருக்கிறான், பல தாபீன்களை கொலை செய்திருக்கிறார், எண்ணற்ற உலமாக்களை கொலை செய்தார். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரண தருவாய் மரண நேரத்திலே ஹஜ்ஜாஜினுடைய தாயார் மகனுக்கு அருகிலே சென்று கேட்கிறார், மகனே நீ எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறாய், பல அறிஞர்களை கொலை செய்திருக்கிறாய், இந்த நிலையிலே உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, நீ இப்போது இறக்கப் போகிறாய், மரணிக்கப் போகிறாய், உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, நீ அல்லாஹ்வை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று அந்த தாய் கேட்கிறார். அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்னாராம், தன்னுடைய தாயை பார்த்து, என்னுடைய அருமை தாயே, ஒருவேளை என் விஷயத்திலே நரகமா சொர்க்கமா என்று முடிவு செய்வதற்கு அல்லாஹ் உன் கையிலே அதிகாரத்தை கொடுத்தால் நீ என்ன செய்வாய். இப்போ அந்த தாய் சொன்னாலாம், அல்லாஹ் என்னிடத்தில் கொடுத்தான், என் மகன் நீ என்னதான் தவறு செய்திருந்தாலும் நான் உனக்கு நரகத்தை தீர்ப்பு செய்ய மாட்டேன் என்று அந்த தாய் சொல்கிறார். இப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னாராம், உன்னை விட 100 மடங்கு கருணையுடையவன் என் ரப்பு, எனவே நிச்சயமாக என் ரப்பு எனக்கு நரகத்தை தரமாட்டான் என்று ஹஜ்ஜாஜ் சொன்னதாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட இமாம் ஹசன் பசரி சொன்னார்களாம், ஹஜ்ஜாஜ் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது யாரும் நிராசையாக கூடாது. லா தக்னது மின் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நிராசையடைய வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய ரஹமத் அவ்வளவு விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் கூட இந்த ஷபீ வராத்துரி பயானிலே கூட சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து சஹாபாக்களிடம் மஷூரா செய்கிறாங்க, இந்த கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை செய்கிற போது பெருமானார் திடீரென்று ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. என்ன காட்சி? கைதிகளிலே ஒரு பெண் ஒவ்வொரு கூடாரமாக சென்று எட்டி பார்க்கிறாள், திரும்பி வருகிறாள், எட்டி பார்க்கிறாள், திரும்பி வருகிறாள். அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தேடுகிறாள். போர்க்களத்திலே தன் குழந்தை எங்கோ தவறிவிட்டது, எல்லா இடத்திலும் தேடிவிட்டு கடைசியாக அந்த குழந்தை கிடைத்தவுடன் குழந்தையை தன்னுடைய மார்போடு எவ்வளவு இறுக்கமாக அந்த பெண் அணைச்சாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த பெண் தன்னுடைய அந்த குழந்தையை இறுக்கமாக பிடித்து அணைத்தது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எல்லா ஆண்களும் சேர்த்து இழுத்தால் கூட அந்த குழந்தையை அந்த தாயிடமிருந்து பிரிக்க முடியாது, அவ்வளவு அழுத்தமாக அந்த குழந்தையை வந்து தாய் அணைச்சிக்கிட்டாங்க. அப்போ பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த குழந்தை இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் தூக்கி போடுமான்னு கேட்டாங்க. இவ்வளவு பாசம் வைத்திருக்கிற இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் போடுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதா, எப்படி இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்புல தூக்கி போடும்? பெருமானார் சொன்னார்கள், இந்த தாயை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணையுடையவன், இந்த தாயை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இறக்கமுடையவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே 950 வருடம் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெறுத்து போய் நிராசையடைந்து, இந்த மக்கள் இத்தனை வருடங்களாக சொல்லியும் கேட்கவில்லையே என்று விரக்தியில் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, இன்னி மக்லூபன் ஃபந்தஸிர், அல்லாஹ் நான் தோல்வியடைந்து விட்டேன், எனக்காக நீ உதவி செய், இவர்களை பழிவாங்கு என்று துவா செஞ்சாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டாங்க, லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, இந்த பூமியிலே ஒரு காஃபிரை கூட நீ விட்டு வைக்காதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூலானது. அல்லாஹத்தலா உலகத்தில் யாரையும் அழிக்காத ஒரு பெரும் வெள்ளத்தை கொண்டு அழித்தான். அந்த வெள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான், வானத்தின் வாசல்களும் திறக்கப்படுகிறது, வானம் தண்ணீரை கொட்டுகிறது, பூமியினுடைய ஊற்றுகளும் திறக்கப்படுகின்றன, இரண்டு ஜலங்களும் நீர்களும் ஒன்று செல்கிறது, ஒரு பெரும் வெள்ளப்பிரளயம், ஒரு பெரும் வெள்ளப்பிரளயம் ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பிரளயத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு 80 பேர் அல்லது ஒரு 82 பேர் அவர்கள் தான் தப்பிக்கிறாங்க, மூமினான மக்கள். இந்த வெள்ளப்பிரளயத்திலே காஃபிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், என்னுடைய துஆவினுடைய பொருட்டால் இந்த காஃபிர்களை அழித்து விட்டாய், என்னோடு இருக்கிற மக்கள் ஈமான் கொண்ட மக்கள், இனி எனக்கு என்ன வேலை என்று கேட்டாங்க. நான் இனி என்ன செய்யணும்னு சொல்லி, ஏன்னா காஃபிர்களும் இல்லை, போய் அவர்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கு, இருக்கிற இந்த சொற்ப மக்கள் ஈமான்தாரிகள், எனவே நான் என்ன பணி செய்யணும்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹத்தலா சொன்னான்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு இப்போது ஒரு வேலை தருகிறேன், உங்களுடைய கரங்களால் மண் பாத்திரங்களை செய்யுங்கன்னு சொல்கிறான், மண் பாத்திரங்களை தயார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், மண் பாத்திரங்களை எல்லாம் தயார் பண்ணுறாங்க, தயார் செய்த பிறகு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏ அல்லாஹ் இனி என்ன செய்யணும்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா சொன்னா அதையெல்லாம் உடைங்கன்னு சொன்னாங்க, அதையெல்லாம் உடைங்கன்னு சொல்லி. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்னுடைய கையால் செய்திருக்கிற இந்த பாத்திரங்களை எப்படி உடைப்பது, ஏன் உடைக்க சொல்கிறாய்? அல்லாஹ் சொன்னா நான் சொல்லிவிட்டேன், உடை பிறகு நான் காரணம் சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைத்தார்கள். உடைத்த பிறகு அவர்களுக்கே வருத்தம், இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் செய்ததை உடைத்து விட்டோமே என்று. அல்லாஹத்தாலா சொன்னா, நாம் உன்னுடைய கையால் செய்த இந்த அற்ப மண் பாத்திரங்களை உடைத்ததற்கு இவ்வளவு வருத்தம் என்று சொன்னால், நான் படைத்த என் அடியார்களை அழிக்க வேண்டும் என்று நீர் துவா செய்தீர், அந்த அடியார்களை அழிக்கிற போது என் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த அடியார்களை அழிக்கிற போது அவர்கள் மீது தண்டனை இறக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இதைத்தான் சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்லும் போது வேதனை வரும்போதெல்லாம் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஏன் என்னுடைய வார்த்தை கேட்காமல் இருக்கிறீர்கள், ஏன் இப்படி தண்டனையிலே அழிந்து போகிறீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னான், இந்த பாத்திரங்களை அழித்ததற்காக இவ்வளவு வருத்தம் என்று சொன்னால், நான் படைத்த என் அடியார்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அப்போது எனக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆஹா, இது அல்லாஹ் அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய ரஹமத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு சொன்னார். ஹரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தலா ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வானங்கள் பூமியினுடைய எல்லா காட்சிகளையும் காட்டினான். குரானிலும் அது வருகிறது, நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய எல்லா காட்சியும் காட்டப்படுகிறது. அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு காட்சியை பார்க்குறாங்க, ஒரு மனிதன் ஒரு மானக்கேடான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் துடித்து போய் அல்லாட்ட கேட்டாங்களா, இவ்வளவு மானக்கேடான செயலை ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான், நீ அவனை விட்டு வைத்திருக்கிறாயே என்று. அல்லாஹ் சொன்னா, நாம் இப்ராஹிமே ஒரு தடவை நீர் பார்த்ததற்காக இவ்வளவு பதற்றப்படுகிறீர், அவசரப்படுகிறீர், ஒவ்வொரு நொடியும் என் அடியார்கள் எனக்கு எவ்வளவோ மாற்றம் செய்கிறார்கள், அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீர் ஒரு தடவை பார்த்ததற்காக இவ்வளவு அவசரப்படுகிறீர், நான் ஒவ்வொரு முறையும் பார்த்ததற்காக இந்த உலகத்தில் தண்டனை இறக்கியிருந்தால் இந்த உலகத்திலே எதுவுமே எஞ்சியிருக்கார். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹ் உடனுக்குடன் பிடிக்க ஆரம்பித்திருந்தால் இந்த உலகத்தில் எதுவுமே இருந்திருக்காது என்று அல்லாஹ் சொன்னான். ஆக இப்போ இதுவெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய உதாரணங்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுடைய ரஹமத் இவ்வளவு விசாலமாக இருந்தாலும் இந்த ரஹமத்தை மட்டும் நம்பி விடக்கூடாது. இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய வேதனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்கள், இன்றைக்கும் காபாவுடைய திரைச்சீலை அதில் நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தங்க இழையால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காபாவில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களில் இப்படி ஒரு வசனமும் உண்டு, உண்மையிலுமே அற்புதமான வசனம். அல்லாஹ்தலா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு சொன்ன வசனம் அது, நபி ஐபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம் وَأَنَّ عَذَابِي هُوَ الْعَذَابُ الْأَلِيمُ. இப்ராஹிமே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்வீராக, அன்னி அனல் கஃபூரு ரஹீம், நான் மன்னிப்பாளன், நான் கருணையாளன். இதையும் சொல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَأَنَّ عَذَابِي هُوَ الْعَذَابُ الْأَلِيمُ, என்னுடைய வேதனையும் கடுமையானது. என்னுடைய அடியார்களுக்கு என் ரஹமத்தையும் சொல்லுங்கள், என் அடியார்களுக்கு என் தண்டனை பற்றியும் சொல்லுங்கள் என்று இந்த வசனம் காபாவிலே எழுதப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹுடைய அருளை மட்டும் தெரிந்தால் பத்தாது, அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய தண்டனை, அதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தண்டனை வந்தா எப்படி இருக்கும், அல்லாஹுடைய ரஹமத்தை சொன்னாங்க, அல்லாஹ் யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கருணை காட்டினான்னு சொன்னாங்க, அல்லாஹுடைய தண்டனை வந்தால் எப்படி இருக்கும். பெருமானார் அதற்கும் ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயம், எல்லா பக்கத்திலும் நாலா பக்கத்திலும் வெள்ளம், நாலா புறத்திலும் தண்ணீர். நூஹ் அலைஹிஸ்ஸலாமி ஈமான் கொண்ட மக்கள் மட்டும் கப்பலில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, மற்றவர்கள் அங்கு ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள். பெருமானார் அதில் ஒரு காட்சியை சொன்னாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடுகிறார். அந்த வெள்ள பிரளயத்திலும் தன்னுடைய குழந்தையை வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னால் தேடுகிறார். கடைசியில் அந்த குழந்தையை ஒரு பார்க்குறாங்க. அந்த தாய் ஒரு மலை உச்சியில் இருக்கிறது, தன்னுடைய குழந்தை மலை உச்சியில் இருக்கிறது. உடனே அந்த தாய் அந்த மலை உச்சிக்கு ஓடி செல்கிறார், குழந்தையை கையில் எடுக்கிறார். அங்கேயும் வெள்ளம் வருகிறது, அங்கேயும் வெள்ளம் வருகிறது. உடனே அந்த தாய் தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தையை தூக்கி புஜத்திலே வைக்கிறாள். வெள்ளம் தோல் புஜம் வரை வருகிறது. அடுத்து அந்த தாய் தன்னுடைய குழந்தையை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தையை தலையிலே தூக்கி வைக்கிறாள். அங்கேயும் வெள்ளம் வருகிறது, தாயையும் வெள்ளம் சூழ்ந்து அழித்து விடுகிறது, அந்த குழந்தையையும் வெள்ளம் சூழ்ந்து அழித்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காஃபிரான கூட்டத்தினரில் யாருக்காவது கருணை செய்வதாக இருந்திருந்தால் அந்த தாயின் மீதும் அந்த குழந்தையின் மீதும் கருணை செய்திருப்பான். ஆனால் அல்லாஹுடைய வேதனை வந்து விட்டால் அது யாரையும் விட்டு வைக்காது, யாரையும் விட்டு வைக்காது. அல்லாஹுடைய தண்டனை வந்து விட்டால், அதாப் வந்து விட்டால் அது யாரையும் விட்டு வைக்காது. அதைத்தான் நாம் சுனாமியிலே பார்க்கிறோம். சுனாமியோ ஒரு கடுமையான புயல் காற்றோ ஒரு கடுமையான பூகம்பமோ வந்து விட்டால் வேதனை வந்த பிறகு அல்லாஹத்தலா பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகள் யாரையும் பார்ப்பது கிடையாது. எனவே அல்லாஹுடைய ரஹமத்து மட்டுமல்ல அல்லாஹுடைய தண்டனையையும் மனதில் நிறுத்த வேண்டும். ஒரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாலிபர் சேவை செய்து கொண்டிருக்கிறார், பெருமானாருக்கு ஹிதுமத் செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகங்களை சரி செய்கிறார், பெருமானாருடைய சாமான்களை ஏற்றுவார், இறக்குவார், பெருமானாருக்கு ஒரு பெரிய ஹிதுமத் செய்கிறார். இந்த நிலையிலே ஒரு அம்பு அந்த வாலிபரை தாக்கி அவர் இறந்து விடுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அல்லாஹுடைய தூதருக்கு சேவை செய்தார், பெருமானாருக்கு ஹிதுமத் செய்தார், அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டு ஷஹீதாக இருக்கிறார். எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, ஹனி அன் லஹு அல் ஜன்னா, இவருக்கு வாழ்த்துண்டாகட்டும், இவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்லை. பெருமானார் சொன்னார்கள், இல்லை இல்லா, இவர் சொர்க்கவாதி அல்ல. ஏனென்று சொன்னால், இன்ன சம்ல தல்லதி அஹதஹா மினல் கனீமா லதஸ்தஈலு அலைஹி நாரன், அவர் கனீமத்துடைய செல்வத்திலே ஒரு போர்வையை திருடிவிட்டார். கனீமத்துடைய சொத்திலிருந்து ஒரு போர்வை எடுத்து விட்டார். அந்த போர்வை இப்போது அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் உயிர் நீத்த போதிலும், ஒரு பொது சொத்தில் ஒரு கனீமத்திலிருந்து ஒரு போர்வை எடுத்த காரணமாக இப்போது அவருக்கு அது நரக நெருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பெருமானார் சொன்னதுமே ஒரு சஹாபி ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், இது செருப்பனுடைய ஒரே ஒரு வார், இதை நான் வந்து ஒன்றும் இல்லைன்னு நினச்சி எடுத்துட்டேன், இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி ஒரு வாரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த செருப்பனுடைய வாரை நீர் திருப்பி தராமல் இருந்திருந்தால் அது ஷிராக்கும் மின்னார், அது நரக நெருப்பனுடைய வாராக மாறியிருக்கும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை மட்டும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படியெல்லாம் வரும், எந்த பாவத்தை கொண்டெல்லாம் வரும், அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நாம் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படிப்பட்டது என்பதையும் அஞ்ச வேண்டும். இதை கொண்டு தான் நம்முடைய ஈமான் நிறைவு வருகிறது. அந்த வகையிலே இந்த சங்கியான ரமதான், இந்த ரமதானிலே இவாத செய்வதற்கு, நோன்பு நோற்பதற்கு, இரவிலே தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அதே போல இந்த ரமதானில் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை பற்றி ஒரு ஹதீஸிலே சொல்லும்போது சொல்வார்கள், ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் ஹைரா, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடம் உங்களை நல்லவர்களாக காட்டுங்கள். இது பெருமானார் நம்மிடம் வைக்கக்கூடிய ஒரு பணிவான கோரிக்கை. அருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் ஹைரா, இந்த மாதத்திலாவது அல்லாஹ்விடம் உங்களை நல்லவர்களாக காட்டுங்கள். இந்த மாதத்தில் பொய் பேசாதீர்கள், இந்த மாதத்திலே புறம் பேசாதீர்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் உங்களை கெட்டவனாக காட்டாமல் நல்லவர்களாக காட்டுங்கள். காரணம், ஃபஇன்ன ஷகிய மன் ஹுரிம ஃபீஹி ரஹமத்துல்லாஹ், துர்பாக்கியவாளி யார் என்று சொன்னால், இந்த மாதத்திலும் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறாதவன் எவனோ அவன்தான் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த மாதத்திலே அல்லாஹ்விடம் நல்லவர்களாக காட்டுங்கள். மேலும் பெருமானார் சொன்னாங்க, யார் ரமதானுடைய மாதத்தில் பாவம் செய்கிறானோ மறு ரமதான் வரை வானத்திலுள்ள எல்லா படைப்புகளும் அவனை சபித்து கொண்டே இருக்கிறது. ரமலானில் பாவம் செய்தால், ரமலானுடைய மாதத்திலே ஒரு குற்றம் செய்தால், அடுத்த ரமலான் வரை வானத்திலுள்ள படைப்புகள், பெருமானார் மலக்குகள் என்று கூட சொல்லவில்லை, வானத்திலுள்ள எல்லா படைப்புகளும் மறு ரமலான் வரை அவனை சபித்து கொண்டே இருக்கிறது. ஆக எவ்வளோ பெரிய அச்ச பயப்பட வேண்டிய விஷயம் இது. எனவேதான் பெருமானார் சொல்லுவாங்க, இத்தகூ ரமதான், ரமலானை அஞ்சு கொள்ளுங்கள், ரமலானை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நன்மைகள் எப்படி பல மடங்காக தரப்படுகிறதோ அதே போலதான் பாவங்களும் பல மடங்காக எழுதப்படுகிறது. எனவே ஒரு பாவம் செய்தால் அடுத்த ரமலான் வரை வானத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் சபிக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினுடைய கண்ணியம் ரமலானை கண்ணியப்படுத்துவதில் தான் இருக்கிறது. ரமலானை கண்ணியப்படுத்துகிற வரை அல்லாஹ் என் உம்மத்தை கண்ணியமாக வைத்திருப்பான் என்று ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னது. இன்ன உம்மத்தி லம் யுஹ்ஸவு மா அகாமு ஷஹ்ர ரமலான், என்னுடைய உம்மத் ரமலானை கண்ணியப்படுத்துகிற வரை இழிவுபடுத்தப்பட மாட்டார்கள். அப்படியானால் இன்றைக்கு உலகம் முழுவதும் உம்மத்திற்கு சோதனை, உம்மத்திற்கு தலைக்குனிவு, உம்மத்திற்கு அவமானம், ஒரே காரணம் என்ன, ரமலானை இழிவுபடுத்துகிறோம். ரமதானை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது, ரமதானுடைய மகத்துவத்தை நாம் புரியவில்லை. இந்த ரமதானை இழிவுபடுத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு முழு உம்மத்தும் இழிவையும் அவமானத்தையும் தலை குனிவையும் உலகம் முழுவதையும் சந்திக்கிறோம். எனவே உம்மத்துடைய கண்ணியம் மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் இந்த சங்கை மிக ரமதானையும் நாம் கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட இந்த ரமதான் வருவதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் பாவம் செய்து விடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் அவருடைய தோழர்களோடு ரமதான் மாதத்திலே பள்ளியிலே தான் இருப்பார்கள், பள்ளியை விட்டு வெளியே போகவே மாட்டான். இப்போ கேட்டாங்க, ஏன் ரமதானிலே பள்ளியிலே இருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, நஹ்ஃபது ரமதான் நஹ்ஃபது சியாமனா வ நுத்தஹிரு குலூபனா. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னார்கள், நாங்கள் ஏன் பள்ளியில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ரமதானிலே பள்ளியில் இருப்பதன் மூலம் எங்களுடைய நோன்பையும் பாதுகாக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தையும் சுத்தம் செய்கிறோம். ஆக ரமதானில் பள்ளியில் இருப்பதன் நோக்கம் நோன்பை பாதுகாப்பது, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. எனவே இந்த மாதத்தில் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம ரமதானில் பள்ளியில் உட்கார்ந்து சத்தமாக பேசுகிறோம். பள்ளியில் சப்தமாக பேசுவது நன்மைகளை அளிக்கும் குற்ற செயல்களில் ஒன்று. பள்ளியில் ரமதான் எனக்கு சத்தமாக பேசுகிற பல நேரங்களில் பார்க்குறோம், வெளிப்பள்ளியில் சில சகோதரர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க, அவங்க சிரிக்கிற சத்தம் கேட்குது, உரத்த குரலில் பேசுகிற சத்தம் கேட்குது. பள்ளி வாசலில் சிரிப்பதும் நன்மை அளிக்கும், பள்ளி வாசலில் சப்தமாக பேசுவதும் நன்மை அளிக்கும். உலமாக்கள் இப்போ எந்தெந்த பாவங்களால் நன்மைகள் அழியும் எழுதியிருக்கிறாங்க, அதில் ஒன்று தான் பள்ளியில் சத்தமாக பேசக்கூடாது, பள்ளி வாசலில் சிரிக்கவும் கூடாது உரத்த குரலில். எனவே ரமதானில் பள்ளியில் இருப்பதனுடைய நோக்கமே நோன்பை பாதுகாப்பது. நாம் பள்ளியில் இருந்து கொண்டு சத்தமாக பேசுகிறோம், சிரித்து பேசுகிறோம், இவை எல்லாமே நம்முடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய காரியங்கள். அதே போல ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்காதவர்கள், உண்மையிலுமே இதுவரைக்கும் நான் எண்ணிக்கொண்டிருந்தது நோன்பு நோற்காத மக்கள் யாருமே இங்கு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு நல்ல எண்ணம், யாருமே நோன்பு நோக்காமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நோன்பு வச்சுருப்பாங்க. ஏன்னா பல குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறத பார்க்கும்போது நோன்பு வைக்காதவர்கள் இங்கு இருக்க வாய்ப்பில்லை, இருந்தால் ஏதோ வயோதிகர்கள் இருக்கலாம். ஆனால் சில சகோதரர்கள் சொல்கிறாங்க, நோன்பு வைக்காத மக்களும் இருக்கிறாங்க, நோன்பு வைக்காதவர்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பள்ளியில் நோன்பு திறக்க வரக்கூடியவர்களிலேயே அதிகமானவர்கள் நோன்பு வைக்காதவர்கள். இது உண்மையோ பொய்யோ, இது அல்லாஹுக்கு தெரிந்த விஷயம். இது உள்ளங்களில் உள்ளது நமக்கு தெரியாது. ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட விஷயம். எனவே நாம் அதிலே திரும்பி ஆராய முடியாது. அதற்காக பள்ளியிலே நடக்கிற இஃப்தாரை நிறுத்தவும் முடியாது. இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை பார்க்குறான். இங்கே கொடுப்பவர்களுடைய நோக்கம் நோன்பு திறக்க வைப்பது என்ற நோக்கத்தில் கொடுக்குறாங்க, அவங்களுடைய நீயத்துக்கான சவாப் அல்லாட்ட கிடைத்து விடும். ஆனால் நோன்பு நோற்காதவர்கள் உண்மையிலும் இருப்பார்களே. ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை விட்டுவிட்டால், பெருமானார் சொன்னார்கள், காலம் முழுவதும் நோன்பு நோற்றால் கூட ரமதானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாது. ஒரு மனிதன் ஒரு நோன்பு ரமதானில் காரணம் இல்லாமல் விட்டுவிட்டால் இனி மௌத்து வரை நோன்பு நோற்றாலும் கூட ரமதானுடைய ஒரு நோன்புக்கு அது ஈடாக ஆகாது. எனவே ரமதானுடைய மாதம் நோன்பை விடுவது என்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். அல்லாஹால ஒரு சிலருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அளித்திருக்கிறான். அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களை தவிர உடல் ஆரோக்கியமானவர்கள், நலமாக இருப்பவர்கள் நோன்பை விடுவது என்பது சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரும் குற்றம். எனவே அந்த குற்றத்தை இதனால் வரை செய்திருந்தால் அல்லாஹ்விடம் தௌபா செய்து இந்த ரமதானிலிருந்து முழுமையாக நோன்பு நோற்க வேண்டும். நோன்பு என்பது ஒரு வகையிலே வணக்கம், இன்னொரு வகையிலே உடலுக்கு ஆரோக்கியம். அது பெருமானார் சொல்வார்கள், சூமோ தசிஹு, நோன்பு வையுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இன்றைய விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்கிறது. உலகத்திலே ஒரு காலம் வரத்தான் போகிறது, உலகம் முழுவதும் நோன்பு நோற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள், வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இன்னைக்கு மருத்துவர்களே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நோன்பு தான் பரிந்துரை செய்கிறாங்க. பல பாதிரிமார்கள் முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிற மாதிரி நோன்பு வைங்க, வியாதிகள் குணமாகும்னு சொல்கிறாங்க. ஆக உலகமே இன்றைக்கு இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்மில் சிலர் நோன்பு நோற்காமல் இருப்பது பெரிய துரதிருஷ்டவசம். எனவே அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இனி அல்லாஹ்விடம் தௌபா செய்து இந்த மாதத்திலே அல்லாஹுடைய சாபத்திற்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் முழுமையாக நோன்பு நோற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய அமல்கள், ஏராளமான அமல்கள் இந்த மாதத்திலே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய சஹர் நேர உணவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹர் உணவை அல் கதா உல் முபாரக், அது பரக்கத்தான உணவுன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தான உணவுன்னு சொல்லி பெருமானார் மூன்று உணவுகள் பரக்கத்தான உணவுன்னு சொன்னாங்க. மூன்று உணவுகள், ஒன்று சஹர் நேரத்து சாப்பாடு, அந்த சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கிறது. அதே போல சேர்ந்து சாப்பிடுவது, அதில் பரக்கத்து இருக்குது. பெருமானாரிடம் சில தோழர்கள் வந்து சொல்லுவாங்க, யார சூழல்லாம் நாங்கள் வயிறார சாப்பிடுகிறோம் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை. அப்போ நபி கேட்பாங்க, நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க சேர்ந்து சாப்பிடுங்க, அதில் பரக்கத்து இருக்குது. ஆக சேர்ந்து சாப்பிடுவதில் பரக்கத்து இருக்கிறது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சரீத் என்று அரபுகளிடத்தில் ஒரு வகையான திக்கடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவு விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து பெருமானார் பரக்கத்தான உணவுன்னு சொன்னாங்க. இந்த சஹர் நேரத்து உணவு இருக்கிறதே அது பரக்கத்தான சாப்பாடு. எனவேதான் ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன் சாப்பிடுகிற சாப்பாடு, நாம் குடிக்கக்கூடிய பானம், இவை எல்லாவற்றுக்கும் மறுமையில் பதில் சொல்லி ஆகணும். குளிர்ந்த பானம் குடிக்கிறோன்னு சொன்னால் இதுக்கும் மறுமையில் பதில் சொல்லணும். இது எப்படி குடித்தோம், இது எந்த காசிலிருந்து குடித்தோம், அல்லாட்ட பதில் உண்டு. ஆனால் மூன்று சாப்பாட்டுக்கு மட்டும் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ சாப்பிட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நோன்பு திறக்கும் போது ஒரு மனிதன் சாப்பிடுகிற ஹலாலான காசிலிருந்து சாப்பிடுகிற உணவு, பெருமானார் அதையும் சொன்னாங்க. ஹலாலான காசிலிருந்து சாப்பிடுகிற நோன்பு திறக்கிற நேரத்தில் எவ்வளோ சாப்பிட்டாலும் அல்லாட்ட கேள்வி இல்லை. ஆனால் அதுக்காக நிறைய சாப்பிடுவது சிறப்பல்ல, அது வேறு விஷயம். பெருமா கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. நபி சொன்னாங்க, நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு அடியான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்கு மறுமையில் விசாரணை கிடையாது. இரண்டாவதாக சொன்னாங்க, சஹருடைய நேரத்தில் ஒரு அடியான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அல்லாட்ட கேள்வி கிடையாது, சஹர் நேரத்தில் எவ்வளவு சாப்பிடலாம். மூன்றாவது, அல்லாஹுடைய பாதையில் போருக்காக எல்லையிலே காவல் புரிகிறார் ஒரு இராணுவ வீரர், எல்லை காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த இராணுவ வீரர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆக இந்த சஹருடைய உணவு இருக்கிறது அவ்வளவு பரக்கத்தான உணவு. அந்த உணவு பரக்கத்தாக இருப்பதற்கு காரணம் அந்த நேரம், அந்த சஹருடைய நேரம். எனவே அந்த நேரம் துஆவுடைய நேரம், இஸ்திக்ஃபாருடைய நேரம், இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சஹருடைய நேரங்களை பயன்படுத்திக்கொள்ளணும். அந்த நேரத்தில் டிவி பார்க்கக்கூடாது, இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். ஏன்னா சஹர் நேரத்தில் இன்றைக்கு ஒளிபரப்பாகிற எல்லா நிகழ்ச்சிகளும் குழப்பங்கள், ஃபித்னாக்கள், பலவிதமான தேவையற்ற சர்ச்சைகள், உம்மத்தை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதில் பேசப்படுது. ரமலானில் நாம் அந்த சஹர் நேரத்து நிகழ்ச்சியை பார்த்து நம்முடைய இஸ்லாமிய அறிவை வளர்த்துக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. அந்த சஹர் நேர நிகழ்ச்சியிலும் கூட இடையில் வருகிற விளம்பரங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமானவை. அந்த விளம்பரங்களில் பெண்கள் வரதுண்டு, அந்த விளம்பரங்களில் இசை வருகிறது. எனவே அப்படி தீன பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்லலை, தீனை இப்படியாவது கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லலை. எனவே சஹர் நேரத்தில் பல வீடுகளில் டிவி சத்தம் கேட்குது. ஒரு காலத்தில் சஹருடைய நேரத்தில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும், அல்லாஹுடைய திருமறை ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும். இன்னைக்கு சஹர் நேரத்திலும் கூட டிவி சத்தம் கேட்குது. ஆக இது அல்லாஹுடைய அந்த பரக்கத்தான நேரத்திலே வரத்தை வாங்குவதற்கு பதிலாக சாபத்தை வாங்குவதற்கு சமம். எனவே அந்த நேரத்தில் தயவு செய்து இந்த டிவி பெட்டியை திறக்காதீங்க. யார் பேசட்டும், எவ்வளோ பெரிய அறிவுஜீவி பேசட்டும், நமக்கு அந்த நேரத்தில் அந்த விளக்கங்கள் தேவையில்லை. அது இஸ்திக்ஃபாருடைய நேரம், துஆவுடைய நேரம். எனவே அந்த நேரத்தை பாழாக்காமல் இருப்பது நம்முடைய கடமை. ஆக இந்த ரமலானுடைய அந்த சஹருடைய அந்த நேரத்தை வந்து வீணாக்காம துஆவிலும் இஸ்திக்ஃபாரிலும் ஈடுபடுவது நம்முடைய கடமை. அதே போல் ரமலானுடைய அந்த தராவீஹுடைய தொழுகை, இஷா ஜமாத்திலிருந்து, இஷாவிலிருந்து வித்ர் வரை இமாம் ஜமாத்தோடு தொழுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்ன நஸையிலே வரக்கூடிய ஹதீஸ் இது, மன் காம ஃபீ ரமலான் மஅல் இமாம் ஹத்தா யன்ஸரிஃப குதிப லஹு கியாமு லைலா. யார் ரமலானுடைய மாதத்தில் இஷாவிலிருந்து வித்ர் வரை இமாமோடு தொழுகிறாரோ இரவு முழுக்க தொழுதை அவருக்கு கிடைக்கிறது. இஷாவிலிருந்து தொழணும், வித்ர் வரை யார் இமாமோடு தொழுகிறாரோ அவருக்கு ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகிறதுன்னு சொன்னாங்க. இந்த ரமலானுடைய இஷாவுடைய தொழுகையில் பலர் தாமதமாக வருவதை பார்க்கிறோம். இந்த ஒரு மாதம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்காக இந்த ஒரு மாதம் ரமலானுடைய அந்த இஷாவில் நாம் தக்பீர் ஜமாத்தோடு சேர்ந்தால் இன்னும் குறைந்து விட போகிறது. காலம் முழுவதும், வருடம் முழுவதும் வியாபாரம் செய்கிறோம், 11 மாதம் வியாபாரம் செய்யத்தான் செய்கிறோம். ஒரு மாதம் அல்லாஹுக்காக இணைவோம். அல்லாஹுடைய இந்த ஆன்மீக உணர்வு கலந்திருக்கிற ரமலானுடைய மாதத்தில் எல்லா விஷயத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இஷாவுடைய அந்த தக்பீர தஹரிமாவிலிருந்து வித்ரில் இமாம் சலாம் கொடுக்கிற வரை இடையில் எழுந்து செல்லாமல் யார் தொழுகிறாரோ அவருக்கு ரமலானுடைய இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. வருடம் முழுவதும் நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்முடைய உள்ளங்கள் கரைபடிந்திருக்கிறது. கரைபடிந்த உள்ளங்களை சுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அற்புத வாய்ப்பு இது. அதேபோல் இந்த ரமலானிலே சிறந்த அமலாக கருதப்படுகிற ஒரு அமல் நோன்பு திறக்க செய்வது, நோன்பு திறப்பதற்காக பிறருக்கு உதவி செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஹலாலான பணத்திலிருந்து, வருமானத்திலிருந்து பிறருக்கு நோன்பு திறக்க செய்கிறாரோ, நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாரோ, அவர் மீது ரமலானுடைய பகல் முழுவதும் மலக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள். லைலத்துல் கதருடைய இரவில் ஜிப்ரீல் அவருக்காக துஆ செய்கிறார். யார் நோன்பு திறக்க, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறாரோ அவருக்கு அன்றைய பகல் முழுவதும் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். லைலத்துல் கதருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக துஆ செய்கிறான். இது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய காரியம். இந்த நோன்பு திறக்க செய்தல் என்பதில் புலமாக்கள் சொல்றாங்க, நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒருவரை அழைத்து அவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது இதுவும் கட்டுப்படும். அதே போல நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தல் என்று சொன்னால், இந்த ஒரு மாத காலத்திற்கு நமக்கு தெரிந்த நண்பர்கள் ஏழைகள் இருக்கலாம், குடும்பத்தில் ஏழைகள் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு நோன்பு திறப்பதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த உரிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதும் இந்த காரியத்தில் கட்டுப்பட்டது. எனவே ரமதானுடைய இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் சந்தோஷமாக நோன்பு திறக்கணும். நாம் நம்ம வீட்டில் என்னென்ன வைத்து சாப்பிடுகிறோமோ இதையெல்லாம் எல்லா மக்களும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுப்பது, அது மலக்குகளுடைய துஆவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த காரியத்திற்கும் அல்லாஹ்விடம் சவாப் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதில் முக்கியமான விஷயம், ஹலாலான உணவு பேணப்பட வேண்டும். அது ஒவ்வொரு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அதில் ஹராம் கலந்து விடாமல் எச்சரிக்கையாக இருப்பது. இரண்டாவது, கொடுப்பவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடுவது. எனவேதான் நான் அதிகமாக சொல்வது, பெயரை எழுத வேண்டாம், பெயர் எழுதாமல் இருப்பது நல்லது. நாம் யாருக்காக கொடுத்தோம் என்பது அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. நம்முடைய பெயரை பார்த்து துவா செய்வாங்களே என்று சிலர் சொல்லலாம், ஆனால் அந்த துவாவை விட பெயரை மறைக்கிற போது கிடைக்கிற சவாப் அதிகம். சிலர் சொல்லலாம், இல்லைங்க நாங்கள் பெயரை எழுதி போடுறது எங்களுக்காக துவா செய்வாங்களே, இது ஒரு காரணம் இருக்கலாம் நியாயமாக தெரிந்தாலும் கூட, இதை விடவும் நீங்கள் பெயரை மறைக்கிற போது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற சவாப் இருக்கிறது, அது கணக்கிலடங்காத சவாப். எனவே இந்த மாதத்தில் போட்டி போட்டு கொண்டு பிறருக்கு இஃப்தாருடைய என்னங்க அந்த நேரத்தில் உதவிகள் செய்வது, இல்லாத மக்களுக்கு கொடுப்பது, அதிலே எந்த விதமான கணக்கு வழக்கு பார்க்காமல் கஞ்சத்தனம் செய்யாமல் செலவு செய்வது மிகப்பெரிய நன்மை பெற்று தருகிற காரியம். அதேபோல் ரமதானுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பொன்னான சந்தர்ப்பம் அது. உண்மையிலுமே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருட்கதவுகள் திறந்து ஒரு அடியான் கேட்குற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நம்முடைய பெண்கள் அந்த இஃப்தாருடைய நேரம் ஒரு பதட்டத்திற்குரிய நேரமாக, ஒரு டென்ஷனுக்குரிய நேரமாக ஆக்கி அந்த நேரத்தில் அடுப்படியில் வேலை செய்து கோபத்தில் இருக்கிறது, டென்ஷன் ஆகிறது, இது அதற்கான நேரம் அல்ல. இது ஆண்டுதோறும் சொல்லக்கூடிய விஷயம் என்றாலும் கூட குறிப்பாக நினைவுபடுத்துவதற்காகத்தான் திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிறோம். எனவே பெண்களிடத்தில் சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இஃப்தார் தயாரிப்புகளை எல்லாம் நிறுத்திவிட்டு குடும்பத்தோடு அமர்ந்து துவா செய்கிற நேரம் இது. நம்முடைய பல பெரியார்களுடைய சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம், அவங்க மற்ற நேரங்களில் பூரா தோழர்களோடு இருப்பாங்க, ஆனால் இஃப்தாருடைய நேரத்தில் மனைவி மக்களோடு இருப்பாங்க. பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஷேக் இருந்தாங்க, டாக்டர் அப்துல் ஹை ரஹமத்துல்லா அலி, ஒரு பெரிய மகானவங்க, ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய ஷேக் அவங்க. அவங்க எல்லா நேரமும் தோழர்களோடு இருப்பாங்க, ஆனால் இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் மனைவியோடு இருப்பாங்க. இப்போ காரணம் கேட்டாங்க, இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் வந்து பள்ளியில் இருக்கிறாம மனைவி கூட பீவி கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொல்லுவாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம், ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி. ஒன்று, நோன்பு திறக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. இன்னொன்று, இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் போது எனக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை என் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மனைவிமார்களை எப்படி நடத்துகிறோம் சொன்னாங்க, நோன்பு திறக்கும் போது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை என் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட நான் என்னுடைய ரப்பாகிய என்னுடைய மனைவியாகிய அந்த துணைவியோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆக நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை மனைவியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி தான் நம்முடைய பெரியார்கள் இருந்தாங்க, நம்முடைய குடும்ப துணைவியை சந்தோஷப்படுத்தி. எனவே அந்த நேரத்தில் மனைவி மக்களை அமர வைத்து எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அந்த பொன்னான நேரம், எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த நேரம் அது. அந்த நேரத்தில் வீட்டினுடைய தேவைகள் மற்ற தயாரிப்புகள் என்று ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்காம அமைதியான சூழலை உருவாக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஜிக்ர், இஸ்திஃபார், துஆ, இந்த மூன்று அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அதில் சிறந்த திக்ர், திக்ரில் நிறைய திக்ர்கள் இருக்கிறது, எந்த திக்ரையும் செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லித்தந்த வலியுறுத்திய ஒரு திக்ர் அதான் புகாரி ஷெரீஃபினுடைய கடைசி ஹதீஸ். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை கொண்டு தான் அவங்களுடைய சஹி புகாரியை முடிப்பான். இது ஒரு அழகான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தான், ரெண்டே ரெண்டு கலிமாக்கள், ரெண்டே ரெண்டு கலிமாக்கள். அவை ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிலே சொல்வதற்கு ரொம்ப லேசானது. ஆனால் சகீலத்தானி அலல் மீசான், மறுமையிலே தராசிலே அது ரொம்ப கனமானது. சொன்னாங்க பெருமானார் எவ்வளோ அழகாக விளக்குறாங்க, நாவில் சொல்வதற்கு எளிதானது ஆனால் மறுமையிலே தராசிலே கனமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு பிரியமானது. அந்த ரெண்டு கலிமாக்கள் என்ன? சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹான் அல்லாஹில் அதீம். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹில் அதீம். இந்த ரெண்டு கலிமாக்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ரஹ்மானுக்கு பிரியமானது, நாவில் சொல்வதற்கு லேசானது, மறுமையிலே தராசிலே ரொம்ப கனமானது. இந்த திக்கரை இஃப்தாருடைய அந்த நேரத்திலே அதிகமாக நாம் சொல்லி இந்த திக்கரோடு சில இஸ்திக்ஃபார்கள் செய்து நோன்பு திறப்பதற்கு முன்னால் அமைதியான ஒரு மனோநிலை, அந்த நேரம் இருக்குது அமைதியான மனோநிலை, உலகத்தினுடைய எந்த கவலைகளும் எந்த பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. இதை உலமாக்கள் வலியுறுத்துகிறாங்க. நோன்பு திறக்கிற நேரம் நாம் பள்ளியில் ஏற்பாடு செய்பவர்களுக்கும் கேட்டுக்கொள்வது அதுதான், ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. அதுக்காக யாரையாவது நியமித்து குழந்தைகள் சிறுவர்கள் சப்தமிடாமல் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி அது ஆரவாரமாக அதை எடு இதை எடு அது அங்கவை இது அங்கவை என்று அது சப்தமிடுகிற நேரம் அல்ல. அந்த சத்தத்தினால் பலர் துவாவில் இருப்பாங்க, அவங்களுடைய மன ஓர்மை கெடும். பலர் இஸ்திஃபாரில் இருப்பாங்க, அவங்களுடைய மன ஓர்மை கெடும். ஜிக்ரில் இருப்பாங்க, அவங்களுடைய மன ஓர்மை கெடும். எனவே ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால் எல்லாம் தயார் செய்யப்பட்டு ஹரமைனில் ஹஜ் உம்ராவுக்கு செல்பவர்கள் பார்க்கலாம், அங்கேயும் நோன்பு திறக்கிறாங்க. இஃப்தாருடைய நேரத்தில் என்னங்க எவ்வளோ அற்புதமான அமைதியான ஒரு சூழல், அவங்க விரிக்கிறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது. அவ்வளோ பெரிய மஜ்லிஸு, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சுருட்டிடுவாங்க, எந்த சத்தமும் இருக்காது. எனவே பள்ளியிலும் கூட, அதுவும் குறிப்பாக பள்ளியில் என்ன ஆரம்பத்தில் சொன்னது போல இங்கு சத்தத்தை உயர்த்துவதனால் நன்மைகள் பாலாகும். எனவே சத்தம் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு சுக்கூன், ஒரு அமைதி உருவாக்கப்பட்டு அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவது கிடையாது. நமக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக, உலக முஸ்லீம்களுடைய நலனுக்காக துவாவுடைய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரவிருக்கிறான். அந்த நேரத்தில் துவாவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு முழு உம்மத்தும் வரக்கூடிய காலங்களிலே எதிர்காலம் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, உம்மத்துடைய எல்லா கஷ்டங்களும் சிக்கல்களும் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த சமுதாயம் பெறுவதற்கு இந்த ரமதானை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கிடுவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபுரு ஜாமானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.